والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أحل الله البيع وحرم الربا، وقال تعالى: لا تأكلوا أموالكم بينكم بالباطل إلا أن تكون تجارة تراض منكم. وقال أيضا: وإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: التاجر الصدوق الأمين مع النبيين والصديقين والشهداء، أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் மதிப்புக்கும் உரிய உலமாக்களே, அன்பு சகோதரர்களே, நண்பர்களே, பெரியார்களே, அல்லாஹு தஆலா நம்மீது கொண்ட தனிப்பெரும் அன்பின் காரணத்தினால் நம்மை இவ்வுலகில் முஸ்லிம்களாக வாழ வைத்திருக்கிறான். இஸ்லாம் ஒரு பரிபூர்ணமான தீனாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இஸ்லாத்தில் பரிபூர்ணமாக நுழைந்து கொள்ளுமாறு அழைப்பு தருகிறார். மனித வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை அம்சங்களையும் உள்ளடக்கிய ஒரு பரிபூர்ணமான, சம்பூர்ணமான, எந்த குறையும் இல்லாத, எல்லா காலத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு மார்க்கமாக, தீனாக, ஷரியத்தாக அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தவைக்கு நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொன்றுக்கும் நன்றி இருக்கிறது. அந்த நன்றி வித்தியாசமாக இருக்கும். சிலது நாவால், சிலது உள்ளத்தால், சிலது செயலால். சில நேரத்தில் மனிதன் நாவால ஜஸாக்கல்லா என்று சொல்லிவிடுகிறான், ஆனால் சில சந்தர்ப்பத்தில் அது உள்ளத்தால் வெளியாகிறது. சில சந்தர்ப்பத்தில் செயலால் அதை வெளிப்படுத்த வேண்டியிருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நமக்கு தந்த ஆற்றல், திறமை, சக்தி, இது அனைத்துக்கும் நாம் உள்ளத்தாலும் நாவினாலும் செயலாலும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இது அல்லாஹ்வுடைய ஒரு மாபெரும் அருள், அல்லாஹ்வுடைய கிருப. அல்லாஹ் நம்மை தெரிவு செய்திருக்கிறான், ஜாஹிது ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாதி ஹுவஜ்டபாக்கும். அல்லாஹ் உங்களை தெரிவு செய்திருக்கிறான் என்பதாக குர்ஆன் நம்மை கோடிட்டு காண்பிக்கிறது. கண்ணியமானவர்களே, உலகம் எந்த அளவுக்கு முன்னேறிருக்கிறது என்றால், இதுக்கு பிறகும் ஒரு முன்னேற்றம் இருக்குமா என்று சந்தேக அளவு உலகம் முன்னேறிருக்கிறது. மனிதர்கள் தனக்கு இறைவன் கொடுத்த ஐந்து புலனையும் இந்த பகுத்தறிவையும் பயன்படுத்தி எந்த அளவுக்கு முன்னேறிவிட்டான் என்றால், ஃபிரௌன் எப்படி தன்னை அன ரப்புக்கும் உள்ள ஆலா என்று சொன்னானோ அதுபோன்று மனிதன் என்று செய்ய ஆரம்பித்து விட்டான். மனிதனுடைய நிலைப்பாடு, தன்னுடைய முயற்சி, தன்னுடைய அந்த முயற்சியின் வெளிப்பாடுகள் அது உலகத்தில் காட்சியளித்து அதுக்கு வரவேற்பு ஏற்படக்கூடிய நேரத்தில் நான் என்ற மமதை ஒன்று மனிதனுக்கு உண்டாக ஆரம்பித்து விடுகிறது. இது யதார்த்தம், உலகளாவிய ரீதியில் இது கண்ட உண்மை. அல்லாஹு தஆலா அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹுடைய அந்த சேலஞ்சும் அப்படிப்பட்டதாகத்தான் இருந்திருக்கிறது. அதனால் மனிதனுடைய பகுத்தறிவு எந்த அளவுக்கு முன்னேறிருக்கிறது என்றால், இந்த குர்ஆன் 1400 வருடத்துக்கு முன்பு இறக்கப்பட்டது, இன்றைய தேவைகளை இந்த குர்ஆனால் நிறைவேற்ற முடியாது. நபி அவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்பு தோன்றியவர்கள், அதே ஒரு ஒட்டகம் உதய யுகமாக இருந்தது. அங்கு இன்று நாம் அடைந்திருக்கும் சாதனைகளை அது யாராலும் சந்திக்க முடியாத சாதனைகளை நாம் படைத்திருக்கும் பொழுது, நாம் ஏன் 1400 வருடத்துக்கு முன்னால் கொடுக்கப்பட்ட இந்த வேதத்தை எல்லாம் எடுத்து பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு சிந்தனை? இது அந்நியர்களுடைய உள்ளத்தில் வாரது யதார்த்தம், ஆனால் இதனுடைய தாக்கம் முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் வாரதுதான் மிக கவலைக்குரிய விடயம். என் சூழலுடைய தாக்கம் இருக்குது, என்வாயர்மெண்டல், அந்த அந்த கரப்ஷன், இட் எஃபெக்ட்ஸ் எவ்ரி ஹியூமன். எல்லா மனிதனையும் அது தாய்கொண்டுதான் போகும். சூடு என்று சொன்னா பணக்காரனுக்கும் சூடுதான், ஏழைக்கும் சூடுதான், பாதையுள்ளவருக்கும் சூடுதான், கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஜில்லண்ட ஏசில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு விதமாக இருப்பார்கள். வாகனமும் வீடும் தொழிலும் ஏசில் உள்ளவர்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். கண்ணியமானவர்களே, ஆனா பாதையில மனிதனுக்கு நடக்க வேண்டி வரும் பொழுது அந்த சூட்டுடைய தாக்கம் இருக்கதான் செய்யும். ஐரோப்பிய நாடுகளில் ஸ்னோ பார்க்கிறோம், பாதையிலையும் ஸ்னோ, ஏர்போர்ட்லையும் ஸ்னோ, ரோட்லையும், எல்லா இடத்திலையுமே. யாரையும் யாரும் அதிலிருந்து தவிர்த்து கொள்ள முடியாது. அதுபோலதான் இந்த தாக்கம் இருக்குதே. குர்ஆன் அது நமக்குள்ள அது காலம் அல்ல. குர்ஆன் நம்முடைய பிரச்சனைக்குள்ள தீர்ப்பல்ல. நபியுடைய ஹதீஸ்கள் அது நல்லதுதான், ஆனா நமக்கு அது பொருத்தமானது அல்ல என்பது. அது அந்நியர்களுடைய உள்ளத்தில் வாரது யதார்த்தம் ஏன் அவர்களுக்கு தெரியாது. தெரியாததுன்னா மனிதர்கள் தனக்கு தெரியாதவைகளை எதிரிகளாக இருப்பார்கள். தெரியாத ஒன்று போய் அவருக்கு சொல்ல போகும் பொழுதே அவருக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா கவலைக்குரிய விஷயம் என்னவென்றால், அது எந்த சூழல்ல நாம் வாழ்ந்திருக்கிறோமோ, இந்த இஸ்லாமிய பேருடன் 40-50 வருடம் வாழ்ந்து முடிச்சு ஒரு காலத்தை கடத்தி கொண்டிருக்கிறோமோ, இப்ப எங்கட நாவால வெளியாகிறது தான் குஃப்ரையும் இர்த்திதாதையும் ஏற்படுத்தும் ஒரு செயலாக இருக்கிறது. நான் என்னுடைய ஒரு 40 வருட தாவா பணி இந்த செயலிருந்து நான் அஞ்சக்கூடிய ஒரே ஒரு விஷயம், இந்த காலத்துடைய எல்லாத்தை விட பொல்லாத கேன்சராக வைரஸாக நான் கருதும் ஒரே ஒரு விஷயம் இந்த விஷயம்தான். எங்களுடைய பகுத்தறிவும் எங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் இன்றைக்கு தரவிழிச்சு ஆடிக்கொண்டு இன்றைக்கு சயின்ஸும் டெக்னாலஜியும் எங்கெங்கெல்லாம் போய்கொண்டிருக்கும் பொழுது நான் கண்டுபிடிச்சது என்னுடைய அனுபவம் என்று மனிதன் அந்த மமதையில் அது எங்கேயோ போய்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வின் குர்ஆனும் ஹதீஸும் சொல்லப்படும் பொழுது, மேலான சகோதரர்களே, அது ஒரே வினாடியில ஒரே வார்த்தையில அதை எங்களோட உள்ளமும் நிராகரிக்குது, எங்களோட நாவும் நிராகரிக்குது, எங்களோட செயலும் நிராகரிக்குது. இந்த மூணாலும் அதை நாம் நிராகரிக்கக்கூடியவர்களாக காட்சியளிக்கிறோம். அதில் நான் இன்று ஹதரத் அவர்கள் சொன்னார்கள் என்ன தலைப்புண்டு, நான் இன்றைக்கு தெரிவு செய்தது உலகளாவிய ரீதியில் இந்த வணிகத்தின் முன்னேற்றமும் குர்ஆன் நமக்கு காட்டும் வழிகாட்டலும். இன்னைக்கு டெக்னாலஜி எங்கேயோ போயிருச்சு. இன்னைக்கு மனிதன் பணத்தை எவ்வளவு வேகமாக, தகவலை எப்படி பரப்புறதுல வேகமாக மனிதன் முன்னேறிருக்கிறானோ, பணத்தையும் அதே வேகத்தில் நான் சம்பாதிக்கணும் என்று மனிதன் எதிர்பார்க்கிறான். அதுக்கு உலகத்தில் 2 அடிப்படைகள் உலகத்தில் நாம் சந்தித்திருக்கிறோம். எங்கட காலத்தில் நாங்கள் இதெல்லாம் பார்த்திருக்கிறோம். 40-50 வயசுல உள்ளவர்கள் 1970 இருந்து இதை பார்த்திருக்கிறோம்னா, சோவியத் யூனியனுடைய வீழ்ச்சியிலிருந்து நாம் இதை பார்த்திருக்கிறோம். கம்யூனிசத்துடைய வீழ்ச்சி என்ன, அங்கே ஆட்சி செய்த பிரைம் மினிஸ்டர் சொல்கிறார், இந்த கம்யூனிசத்துடைய இந்த பொருளாதாரத்தின் திட்டத்தை நாம் இந்த ரஷ்யா போன்ற ஒரு நல்ல நாட்டில் பயன்படுத்தாமல் ஆப்பிரிக்காவை ஒரு நாடாக எடுத்து இதை செயல்படுத்தியிருந்தால் இந்த சோதனையை நாம் அனுபவித்திருக்க மாட்டோம் என்று சொல்கிறார். கபோச்சோ அவருடைய அந்த கூற்று, அவர் மிக தெளிவாக இதை முன்வைத்திருக்கிறார். நாம் இந்த முன்னேற்றம் என்று எதை கண்டமோ, இந்த சோசியலிசத்துடைய முன்னேற்றம், கேபிட்டலிசத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா, இன்று உலகத்துடைய அதிகமான நாடுகளுடைய அடிப்படை பொருளாதாரம் வந்து அது கேபிட்டலிசம் தான் அமைந்திருக்கிறது. முதலாளித்துவம் என்று சொல்வது, முதலாளித்துவத்துடைய எந்த அடிப்படையும் உலகம் பின்பற்றது கிடையாது. அதுல ஃப்ரீ மார்க்கெட்டிங் ஒன்று இருக்குது, ஃப்ரீ மார்க்கெட்டிங் லேசர் ஸ்பேர் என்று சொல்வார்கள் பிரெஞ்சுடைய லாங்குவேஜ்ல. ஃப்ரீ மார்க்கெட்டிங், எதையும் அது ஆயுதத்தையும் தயாரிக்கலாம், ஆயுதத்தையும் விற்கலாம், சிகரெட்டையும் தயாரிக்கலாம், சிகரெட்டையும் விற்கலாம், மதுபானத்தையும் தயாரிக்கலாம், மதுபானத்தையும் விற்கலாம், கெம்லிங்கையும் லைசன்ஸ் கொடுக்கலாம், கெம்லிங்கும் செய்யலாம், விபச்சார விடுதிகளும் நடத்தலாம், அதுக்கும் லைசன்ஸ் கொடுக்கலாம், அது சம்பாதிக்கலாம். இதெல்லாம் சம்பாதிக்கக்கூடிய வழிகளாக இருக்கும். வட்டிக்குரிய அனைத்து லைசன்ஸும் வழங்கப்படும். அது ஜனநாயக நாட்டில் அந்த பெரும்பான்மை அந்த வாட்டுடன் அந்த பார்லிமெண்ட் அதை அங்கீகரிக்கும். இது யாரும் தடுக்க முடியுமா? மனிதனை கொல்லக்கூடாது, அது தீவிரவாதம்,
ஆனா மனிதனை கொல்றதுக்கு ஆயுதம் தயாரிக்கிறது, அது என்னது? சிகரெட் குடிப்பது என்பது கேன்சர் உண்டாக்கும், ஆனால் அதுல அதை படத்தை போட்டே விற்க முடியும். விபச்சாரம் என்பதை தடுக்கப்பட வேண்டிய உண்டு, ஆனால் விபச்சார விடுதிக்கு லைசன்ஸ் கொடுப்பது அனுமதி. இதுதான் இன்றைய முன்னேற்றம் மேலான சகோதரர்களை பெரியார்களே. இந்த முன்னேற்றத்தை தான் நாம் குரானுடன் ஒப்பிட முயற்சி எடுக்கிறோம். இந்த முன்னேற்றம் இதுவும் ஒரு முன்னேற்றம் என்று நாம் கருதுகிறோம். சில சில நாடுகளில் கேஸ் அண்ட் லெஸ்பியன்ஸ், நம்முடைய நாடு பக்கத்து நாடுகளில் ஒரு மார்க்க ரீதியான பக்தி ஒன்று இருக்குது. அது மாற்று மதத்தவர்களாக இருந்தாலும் சரிதான், அதனால தண்ணின சேர்க்கை என்று வரக்கூடிய நேரத்தில் அதெல்லாம் அங்கீகரிக்க முடியாது என்ற ஒரு கோஷம் உண்டு. அது முஸ்லிம் அல்லாதவர்களுடைய நாவிலிருந்து வெளியாகும். ஆனா ஐரோப்பிய நாடெல்லாம் எந்த அளவுக்கு முன்னேற்றத்தில் போயிட்டு சொன்னா அது தடுக்கப்படும் என்றால் அவன் ஒரு பைத்தியக்காரனாக காணப்படுவான். அதை பற்றி விமர்சிக்கக்கூடிய அவர் தவறாக எடை போடப்படுவான். அப்படியான ஒரு யுகத்தில் தான் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டுடைய கோர்ட்டில் ஹைகோர்ட்டுடைய ஜட்ஜாக இருந்தவரை நான் சந்தித்து அவர்தான் இது அனுமதிக்கப்பட வேண்டும் என்று ஜட்மெண்ட் கொடுத்தவர். அவரோட என உரையாடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. கன்னிவானவர்களே, நாம் பகுத்தறிவுக்குத்தான் முக்கியத்துவம் என்று கொடுத்தால் அதற்குள்ள வரைவிலக்கணம் என்ன என்பதை, எப்படி டெரரிசம் என்பதற்கு ஒரு வரைவிலக்கணம் கிடையாது. இன்றைக்கு யார் ஆட்சிக்கு வருவார்களோ அவருடைய மூச்சுக்கு எது ஒரு கருத்தாகப்படுமோ அதுதான் அதுக்குரிய வரைவிலக்கணமாக இருக்கும். வரைவிலக்கணம் எங்கேயும் பிரிட்டானிக்கா என்சைக்ளோபீடியால, பிரிட்டானிக்கா என்சைக்ளோபீடியால உங்களுக்கு மார்க்கம் இல்லாத வணிகம் இல்லை என்று ஒரு வாசகத்தை நீங்கள் காணலாம். ஆனால் அந்த பிரிட்டானிக்கா என்சைக்ளோபீடியால அதுக்கு இந்த டெரரிசம் என்றால் என்ன என்பதுக்குரிய வரைவிலக்கணத்தை சரியாக கண்டுகொள்ள முடியாது. ஒவ்வொருவரும் அது ஒவ்வொன்ற இன்று இஸ்லாமிய வாழ்க்கைப்படி வாழ்வதே ஒரு டெரரிசமாக கருதப்படுகிறது. இஸ்லாம் என்பதை அது தன்னுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துவதையே ஒரு தீவிரவாதமாக கருதும் ஒரு காலமாக, அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நாங்களுக்கு வாழ்ந்துகொண்டிருக்கிறோம். இந்த காலத்தில் நம் மீது ஒரு பாரிய பொறுப்பு, ஒரு கடமை. நாம் மிகப்பெரும் ஒரு பொறுப்பை சுமந்தவர்களாக இந்த காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் எல்லாராலும் மிக அவதானிக்கப்படக்கூடிய ஒரு காலத்தில் நாங்கள் இருக்கிறோம். அதனால் எங்களுடைய ஈமான் உறுதியாக இருக்கணும். எங்களுடைய இபாதத் அதை அதுக்கு முறையாக நடைபெறணும். ஆனால் எங்களுடைய ஈமானுடைய உறுதியும் எங்களுடைய வணக்க வழிபாடுகளும், அது நோன்பு, ஜக்காத், ஹஜ், இது எல்லாத்துக்கும் அப்பால் எங்களுடைய பொருளாதாரம், கொடுக்கல் வாங்கல், அதுதான் அந்நியர்களுக்கு அது கவர்ச்சியாக இருக்கும். அந்நியர்கள் கவரக்கூடியது எங்களுடைய பொருளாதாரத்தின், எங்களுடைய கொடுக்கல் வாங்கலின் ஒரு அடிப்படை. 1960 அதுக்கு முன்பு 1950 உலகத்துடைய துறை சார்ந்தவர்கள், ப்ரொஃபஷனல்ஸ், ஸ்காலர்ஸ், உலமாக்கள், இந்த ரெண்டு சாராரும் ஒன்று சேர்ந்து வட்டி ஹராம் என்று சொல்லப்படுகிறது, இதுக்கு மாற்று வழிகளை தேட வேண்டும் என்று 1950 எகிப்தில், சுடான்ல, பல நாடுகளில் முயற்சி எடுத்த அந்த பயனாக உலகத்துடைய ஏராளமான நாடுகளில் அந்த வங்கிக்கு மாற்றமாக, கன்வென்ஷனல் வங்கிக்கு மாற்றமாக இஸ்லாமிய வங்கி முறைகளை உலகத்தில் அறிமுகப்படுத்தினாங்க. அது உலகத்தில் வெற்றிகரமாக இன்று காட்சியளிக்கக்கூடிய அமெரிக்காவாக இருக்கலாம், கனடாவாக இருக்கலாம், சிங்கப்பூராக இருக்கலாம், மலேசியாவாக இருக்கலாம், துபாயாக இருக்கலாம், உலக நாடுகளில் இது ஒரு வரவேற்கக்கூடிய ஒன்றாக மாறிக்கொண்டிருக்கிறது. எங்கெல்லாம் இதை அடைய முடியாமல் இருக்கிறதோ, இந்தியாவை போல யாரும் பால்காரனிடத்தில் பால் எடுத்த அந்த நிலைப்பாட்டுக்கு தன்னுடைய வாழ்க்கையை தள்ளிவிடக்கூடாது. அது என்னது, அவரு பாலை ஊற்றுறாரு, நான் கொஞ்சம் தண்ணீரை ஊத்துறனே என்ற நிலைப்பாடு இல்லாம ஒரு சாதாரண மிஸ்கீன்ல இருந்து ஒரு பெரும் பில்லியனர் வரைக்கும் எல்லாருடைய கவனமும் என்னவாக இருக்கணும் என்றால், நான் என்னுடைய தொழிலை, என்னுடைய குடுக்கல் வாங்கலை, என்னுடைய இந்த வணிகத்தை, என்னுடைய இந்த ட்ரேடை நான் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்து ஒரு நாளும் செய்ய மாட்டேன். ஹஜ் உம்ராக்கு போறதுன்னா ஹசரத்து நான் எஹ்ராம் கட்டுவதில் கொஞ்சம் நான் ஒரு குஸ்வா கொண்டுட்டேன்னு கேட்கறீங்க. ஹஜ் உம்ரால உங்களுக்கு அவ்வளோ பயபக்தி, ஆனா நீங்க வணிகத்துக்கு தொழிலுக்கு வந்தா என்ன ஹராம் வந்தாலும் அப்படி அபேஸ் பண்ணிட்டு போயிடும். அதை பத்தி எந்த ஹசரத்துக்கிட்டையும் கேட்கறது கிடையாது. இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இதுல எது நடக்கலாம் அதை பத்தி நாம் பொருள்படுத்துறதே கிடையாது. ஆனா அங்க தொழுகையில அந்த மிக மிக சிறப்பு, அதுல சந்தேகமே கிடையாது. இது ஒரு ஈமானிய அடையாளம், அதை நாம் வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம், நிச்சயமாக இருக்கத்தான் வேணும். ஆனால் எந்த அளவுக்கு அதுல கவனம் இருக்குதோ அதை விட பன்மடங்கு இதில் இருக்க வேண்டும். ஏன், இது எங்களோட மாத்திரம் அல்ல, மற்றவர்களோட சம்பந்தப்படுகிறது. அதுக்காக முக்கியமான ஒரு தூதுதான் மேலான சகோதரர்களே குர்ஆன் தருகிறதை, நீங்க அறியாததை அறிந்தவர்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் சொல்கிறது. ஒரு பெண்மணி தன்னை அலங்கரித்துக் கொண்டு தன்னுடைய வீட்டில் இருக்கிறார். அப்ப அன்று அவளுடைய திருமணம் நடந்த நாளை போன்று. ஆனா ரெண்டு நாளைக்கு முன்புதான் கணவன் இறந்திருக்கிறார். இது சென்னையிலேயோ அல்லது டெல்லியிலேயோ நடந்ததல்ல, மதீனா உணவுராவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும் காலத்தில். அந்த சஹாபி குடும்பத்தை சேர்ந்தவருக்கு பெரிய வியப்பும் ஆச்சரியம் புதிரும். அவர் வந்தார், தாயே ஏம்மா இப்படி செஞ்சிட்டீங்க, நேற்று தான் கணவர் மௌத்தாகினார், இன்று நீங்க இதா இருக்காம எப்படி உங்களை அலங்கரிச்சு கொண்டிருக்கிறீங்களே என்று மிக துக்கத்துடன் கவலையுடன் வெளிப்படுத்தினார். அந்த தாயார் மிக சந்தோஷமாக சொன்னார்கள், இந்த பாருங்க, நான் அல்லாஹ் ரசூலுடைய கட்டளை பின்பற்றுகிறேன், என்னுடைய இந்த இத்தா நேற்றுடன் முடிந்து விட்டு. அது எப்படிமா முடிஞ்சிச்சு, இல்ல கணவன் மௌத்தாகி அடுத்த நாள் நான் பிரசவத்தில் இருந்தேன், நான் பிள்ளைய பெற்றெடுத்துட்டேன், பிள்ளைய பெற்றெடுத்தா குர்ஆன் சொல்லுது உனக்கு இத்தா முடிந்து விட்டது. அதே கணவன் மௌத்தாகின அன்று நீ அன்றுதான் குழந்தை தரித்திருந்தால் நீ 9 மாதம் இந்த கற்புடன் நீ காத்திருக்க வேண்டும் இந்த சுமையுடன். அதுதான் உன்னுடைய மார்க்கமாக இருக்கும். ஓடி அந்த சஹாபி போனார்கள் நபியிடத்தில், யா ரசூலல்லாஹ், இந்த பெண்மணி இப்படி சொல்கிறார்களே. நபி அவர்கள் சொன்னாங்க, ஆம், அந்த பெண் சொல்வதுதான் குர்ஆனும் சொல்கிறது. ஒரு ஃபத்வா கேட்டு கேள்வி என்னன்னா, இந்த கணவனுடைய இவ்வளவு பெரிய சொத்தை யார் எடுப்பது என்று பார்த்தா, கணவன் முதல் தாரத்தில் திருமணம் செய்து விவாகரத்து செய்து அந்த விட்ட அந்த மனைவிக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்குது. அந்த ஆண் குழந்தைக்கு தான் இந்த சொத்து எல்லாமே போய் சேருகிறது. அசபா என்று சொல்வார்கள், மொத்த சொத்தையும் சுமந்து கொள்கிறான் அந்த நெக்லெக்ட் பண்ணப்பட்ட அந்த மகனா. பிலால் ரதியல்லான் அவர்கள் பஜாருக்கு போனார்கள். பஜாரில் போய் அவர்கள் பன்றை மாற்றி செய்துவிட்டு வந்தார்கள். அவர்கள் ஒன்றும் செய்ய தவறா ஒன்று ஹராமானது ஒன்றும் விற்க வாங்க இல்லை. அவர்கள் தன்னிடத்தில் இருந்த அஜ்வாவுடைய அந்த ஈசுப்பழத்தை கொடுத்துட்டு கொஞ்சம் மாற்றமான கை மாற்று செஞ்சார்கள். அந்த வியாபாரம் நபி அவர்கள் கேட்டுட்டு சொன்னார்கள், பிலால், அவ்வா 500 ரூபா, நீங்க செஞ்சது சுத்த வட்டி. சொர்க்கத்துக்கு நன்மாராயம் பெற்ற பிலால் அவர்களே, இன்றைக்கு என்ன செஞ்சிட்டீங்க என் அன்பு நண்பர்களே, சகோதரர்களே, உங்களை ஒவ்வொருவர்கிட்ட வந்து இந்த தூதை நான் தர முடியும் என்றால் நான் உங்களுக்கு தருவதற்கு காத்திருக்கிறேன். அல்லாஹ்வுக்காக உங்களோட தொழிலுடைய மாடல்ஸ் மாத்துங்க. நீ ஒன்று விடாத வரைக்கும் ஒன்று அடைய முடியாது. சில தியாகம் செய்யாத வரைக்கும் அல்லாஹ்வும் அதுக்குரியதை தரமாட்டான். நான் இந்த கண்ணால 100 கணக்கானவர்களை பார்த்திருக்கிறேன். அல்லாஹ்வோட மோதி மோதி அந்த அந்த டைட்டானிக் ஷிப்ப நான் தான் என்று மமதையாக குளர தூக்கி சொன்னவர்கள் எப்படி ஆழ்ந்து போனார்களோ, அதுல மூழ்கடித்து போனார்களோ, அது மாதிரிதான் பெரும் பெரும் கோடீஸ்வரர்கள் அவர்கள் போறதென்றாலே ரோல்ஸ் ராய்ஸ் ஆகத்தான் இருக்கும். அவர்கள் அணிவதாக இருந்தாலே ரொலக்ஸ் உடைய அந்த டயமண்டாகத்தான் இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் சிங்க் ஆகுவதை கண்டிருக்கிறோம். அதனால அல்லாஹ் ரசூலுடன் மோத போக வேண்டாம். மோதியவர்கள் யாருமே அவர்கள் வெற்றி பெற்றது கிடையாது. 2009 அமெரிக்காவுக்கு நடந்ததை துபாய்க்கு நடந்ததா எல்லாருக்கும் போதும் ஒரு படிப்பினைக்கு. இந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் படிக்கலையா, ஒரு முறை அதை எடுத்து படிங்க. குர்ஆன் எல்லா காலத்துக்கும் பொருத்தமானது. குர்ஆன் அன்றும் இன்றும் என்றும் ஒரே தூதை தான் தருகிறது. புரிந்து கொள்ளவர்கள் புரிந்து கொண்டால் நிச்சயமாக தாராளமாக மனிதன் பல விஷயங்களை கண்டுபிடிக்கலாம், ஆராய்ச்சி செய்யலாம், முன்னேறலாம், இலகுப்படுத்தலாம், பொருட்களை வாங்குறதுக்குரிய இலகுவான முறைகளை கையாளலாம். நல்ல நல்ல இன்றைய காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த முறைகளை அழகாக கண்டுபிடித்து மனிதன் தன்னுடைய வணிகத்தை சிறப்பாக்கிக் கொள்ளலாம். ஆனால் ஒரு பராமீட்டர் ஒன்று இருக்கணும். ஒரு விஷயத்தை மட்டும் நினைவுச்சுக்கொள்ளணும், வட்டி மட்டும்தான் ஷரியத்தில் ஹராம் என்பது அல்ல. வட்டி அல்லாத ஏராளமான விஷயங்கள் இருக்குது, அது வியாபாரத்தோட சம்பந்தப்பட்டது. இந்த அரை மணி நேரத்தில் இதை சொல்லி முடிக்கவும் முடியாது. தன்னிடத்தில் இல்லாத ஒன்றை விற்க கூடாது. ஷிப்மெண்ட் ஒன்று வந்து கொண்டிருக்குது. இந்த ஷிப்மெண்ட்ல வந்திருக்கிறத இங்கிருந்தே டைல்ஸ் விற்கிறார். ஒரு 100 ஸ்டோரி பில்டிங் கட்டிக்கொண்டு இருக்கிறோம். அந்த பில்டிங்கை கட்டிக்கொண்டிருக்கும் பொழுதே என்ன நடக்குது, கைமாற்றம் நடக்குது. கடைசியில 10 பேர் தாண்டி போயிருச்சு, ஒரே பில் தான் 10 மில்லியன். இந்த 5th ஸ்டோரியுடைய இந்த பிரமாண்டமான இந்த பில்டிங், இதுல இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. முதல் கைக்கு போகுது, அவர் என்ன செய்தார், இரண்டாவது கைக்கு விற்கிறார். எதை விற்கிறார், இந்த ஒன்லி பேப்பர், இந்த டாக்குமெண்ட் விற்கிறார். லா தபி மா லைஸ இந்தக், உன் கையில் இல்லாத விற்க வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். இல்லாதது 10 பேருக்கு தாண்டி போக்குல, இந்த பில்டிங்குக்கு என்ன விலையோ அதை விட பன்மடங்கு விலை போயிருச்சு. அதுக்கு தெளியாகிறது இல்லை கடைசியில். இதுதான் 2009 அமெரிக்காவுக்கு ஏற்பட்டது, இதுதான் துபாய்க்கு ஏற்பட்டது. கோடிக்கணக்கான பணத்தை அப்படி மண்ணில் போட்டார்கள். கன்னிமார்களை வேண்டாம், கொஞ்ச நேரம் மச்சிதுக்கு கொடுப்போம். உலமாக்களுடைய ஒரு தார்மீக ஒரு பாரிய பொறுப்பொன்றிருக்கு இந்த காலத்தில். வணிகத்தின் பக்கம் வியாபாரத்தின் பக்கம் மக்களை வழிநடத்துறது. இறுதியாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சுப்ஹானல்லாஹ், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் தஆலா சொன்னானண்டா, தௌபா இஸ்திக்ஃபார் எப்படி செய்யணும்ண்டு அல்லாஹ் தஆலா, நான் படைத்த முதல் மனிதனே இப்படி அல்லாஹ் கிட்ட மன்றாடினாருண்டா, நீங்கெல்லாம் எப்படி மன்றாடணும்னு அல்லாஹ் எங்களை பார்த்து கேட்கிறார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சுப்ஹானல்லாஹ், இன்னி தாவூத் கௌமி லைல வ நஹாரா, அந்த 950 வருஷம் இரவு பகலாக அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கும் அந்த பணியில் ஈடுபட்ட அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி குர்ஆன் மிக அழகாக நமக்கு முன்வைத்திருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி பேசும் பொழுது எதிர்ப்புகளுக்கு மத்தியில் துணிச்சலாக இருந்து அந்த நெருப்பையும் அந்த பூஞ்சோலையாக ஆக்கிக் கொண்ட அந்த நபியை பார்க்க வேண்டும் என்றால் பாருங்கள் என்று குர்ஆன் நமக்கு படிப்பினையாக தருகிறது. அந்த அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா வனுனஜ்ஜீக்கு பிபதனிக்கலி தகூன லிமன் கல்ஃபக ஆயா, உனக்கு பிறகு அத்தாட்சியாக இந்த ஜடத்தை நான் வைத்திருக்கிறேன் என்று 5000 வருஷத்துக்கும் மேலாக அல்லாஹ் அந்த ஃபிரௌனுடைய உடம்பை மூசா அலைஹிஸ்ஸலாத்துடன் எதிர்த்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். அதே போலதான் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் என்ற தலைப்புக்கு தொடர்புள்ள ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அவர்கள் ஒரு விஷயம் தான் சொன்னார்கள் மக்களை பார்த்து, ஓ மக்களே, நீங்க நிறுவல்ல மோசடி செய்யாதீர்கள். இந்த நிறுவல்ல மோசடி செய்யாதீர்கள் என்று சொன்ன ஒரே காரணத்துக்காக, எத்தனையோ மஸ்ஜிதுகளில் இமாம விலக்கி இருக்கிறாங்க வட்டியை பேசினதுக்காக. ட்ரஸ்டியோ யாரோ ஒரு ஹராத்த செய்திருப்பார், இவர் என்னமோ பேசிட்டார், அதுக்காக நீங்க வீட்டுக்கு போயிருங்கன்னு சொன்ன மஸ்ஜிதுகளும் இருக்கிறது உலகத்தில். சிவவலை சிராத்துக்கு சொல்லப்பட்டது என்ன தெரியுமா, வாயை பொத்திக் கொண்டு இருக்கணும், இல்லாட்டி நான் உங்களை என்ன செஞ்சிட பாருங்க. சூரத்து ஹூத் எடுத்து படிங்க, 11வது சூரத்திலிருந்து 84வது திருவசனத்திலிருந்து அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த சிவவலை சிராத்தை பற்றி அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். அதுக்கு பிறகு அவர்களுக்கு வந்த நிலநடுக்கம், அவர்களுக்கு வந்த பூகம்பம், அவர்களுக்கு வந்த ஆகாயத்தில் அந்த ஒரு மந்தமான தினத்தை போன்று வந்த நெருப்பு மலை, அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்படுத்த அந்த சோதனை அவர்களை பாழாக்கிவிட்டது. நபியுடைய ஒரு வசனம், நபி சொன்ன ஒரு விடயம், அது என்னது? நீங்கள் நிர்மல்ல மோசடி செய்ய வேண்டாம் என்பது. இதைதான் முத்தஃபிஃபீன் என்ற அந்த சூராவும் மதீனால இறங்கின நேரத்தில் மதீனா வாசிகள் வியாபாரத்தில் மோசடி செய்து கொண்டிருந்தார்கள். அங்கு அல்லாஹ் தஆலா அங்கு அறிவித்தான், வேண்டாம் இந்த வேலை வேண்டாம், உங்களுக்கு வயல் என்ற நரகம் கிடைக்கும், நீங்க நிர்வல்ல மோசடி செய்தார். நிர்வல்ல மோசடி என்பது வெறுமனே இந்த சாமானை நிறுத்தி கொடுக்கிறதுக்குள்ள மோசடி அல்ல. நான் மெம்பர்ல இருக்கலாம், நீங்க தொழில இருக்கலாம், இன்னொருத்தர் உத்தியோகத்தில் இருக்கலாம், இன்னொரு எங்க இருந்தாலும் எல்லாரும் தன்னுடைய நிர்வலை சரியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஏன் இறுதியாக இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா அவர்கள் கியாமத்து நாள் வரும் பொழுது, கியாமத்து நாள்ல அல்லாஹ் தஆலா என்ன சொல்வான் தெரியுமா? யௌம நஸிலுல் மவாஸின் அல் கிஸ்த் யௌம அல் கியாமா, கியாமத்துடைய நாளில் நீதமான தராசில் உங்களுடைய அமல்களை நெருக்க போகிறோம் சொல்லுவார். உங்களுடைய அமல்களை நெருக்க போகிறோம். பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டுதான் அமல்கள் நெருக்கப்படுவது. வெறுமனே பகுத்தறிவை தான் முக்கியத்துவம் கொடுத்த காலத்தில் தான் இமாம் புகாரியும் 1200 வருஷத்துக்கு முதல் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலம் திரும்ப வந்திருக்கிறது. நாமும் அப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று என்ன செய்ய வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய குர்ஆன் இது வானம் என்று சொல்கிறதா, நான் வீட்டுக்கு போய் முதல் வேலையாக அதுதான் செய்ய போகிறேன். நீ ஒரு சேலஞ்ச் கொண்டு வாழ்க்கையை எடுக்காத வரைக்கும் ஒரு நாளும் இதிலிருந்து விமோசனம் காண முடியாது. மாஷா அல்லாஹ், சில மனிதர்கள் இதுக்கு தௌபா செஞ்சிருக்கிறார். உலகத்தில் நாங்கள் வெளியில இருந்து பார்க்காம, முன்னைய காலத்தை பார்க்காம, இன்றைய காலத்து வாழக்கூடிய மனிதர்களுடைய ஏராளமான வரலாறு இருக்கிறது. கோடீஸ்வரர்களாக இருந்தார்கள், ஆனா உரிய நேரத்தில் அதிலிருந்து கையை தட்டிட்டு வெளியாகி வந்தார்கள். சுபான் அல்லாஹ், அல்லாஹ் இன்றைக்கு அவர்களை ஜொலிக்கும் நட்சத்திரங்களாக ஆக்கி வைத்திருக்கிறார். அதனால் அல்லாஹ் விரும்பக்கூடிய சில பணிகள்ல நாங்கள் சின்ன சின்ன விஷயத்திலிருந்து, இந்தியால இஸ்லாமிய வங்கி ஒன்று கிடைக்கல, அதனால நாங்க ஹராத்திலேயே செய்து கொண்டிருக்கிறது இல்ல. ஒவ்வொரு மஸ்ஜிதிலையும் இமாம்கள் இந்த வியாபாரம் சம்பந்தப்பட்ட முஸ்லிம்கள் வியாபாரத்தோடு சம்பந்தப்படுகிறோம். ஏதோ ஒரு வகையில் வாங்குறது விற்கிறது என்பது எங்களுடைய அன்றாட வாழ்க்கையோடு சம்பந்தப்படுகிறது. ஒரு சஹாபியுடைய அழகான சம்பவத்தை சொல்லிக் கொண்டு முடிக்கிறேன். ஜரீர் இப்னு அப்துல்லா வஜலி, யூசுஃப் ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்துடைய யூசுப் என்று வர்ணிக்கப்பட்ட ஒரு சஹாபி ஜரீர், அவர்கள் ஒரு சபைக்கு இப்படி வருகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதித்து அவர்களை கௌரவப்படுத்த வேண்டும். ஆனா எல்லாரையும் தாண்டி கொண்டு முன்னுக்கு வருவது அது சாத்தியம் இல்லை. அதனால தன்னிடத்திலிருந்து ஒரு போர்வையை இப்படி தூக்கி வீசினார்கள். ஜரீர், உங்களை மதிச்சு நான் இதை வீசியிருக்கிறேன், நீங்க கீழே வச்சு விரிச்சு உட்காருங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா எல்லாரையும் தாண்டிட்டு இங்க ஒருவரை கொண்டு வர்றது அது பொருத்தம் இல்லை. அவர் எடுத்து முத்தமிட்டுக் கொண்டு அவர் நெஞ்சில் அணைச்சு கொண்டு உட்கார்ந்துட்டார். அவர் ஒரு நாள் பஜாருக்கு போய் ஒரு பொருளை வாங்கினார். விற்கக்கூடியவர் சொன்னார் 100 திரகம், இவர் சொன்னார் 200 திரகம். அவர் சொன்னார், சார் நான் 100 திரகத்துக்கு விற்கிறேன். அவர் சொன்னார், 300 திரகம். 100க்கு தான் விற்கிறேன் சொன்னேன், 400 திரகம். 500, 600க்கு போயிட்டார். சொன்ன பாருங்க, நீங்க பரிகாசம் பண்ணாதீங்க, நான் ஒரு ஏழை, நான் இதை விற்க பாக்குறேன் 100 திரகத்துக்கு, நீங்களும் 600 கோட் பண்ணிருக்கிறீங்க, என்ன நியாயம் இருக்குது என்று கேட்டார். சொன்னா, நான் இஸ்லாத்துக்கு வந்த பொழுது யூசுப் அலி இஸ்லாத்துக்கு பிறகு ஒரு 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 அழகு படைத்தொருவர் இருந்தால் அவர் என்று சொல்லப்படுகிறது, ஜரீர் ரதியல்லாஹு அன்ஹு. சொன்னார், நான் இஸ்லாத்துக்கு வந்தவுடனே பையத்து செய்யும் வழக்கம் இருந்தது. நபி அவர்கள் பையத்து செய்தார்கள், சஹீஹ் புகாரியுடைய இல்முடைய பாடத்தில், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி முதல் பாகத்தில் இல்முடைய சாப்டரில் கடைசி ஹதீஸாக நீங்க இதை பார்க்கலாம். அவர்கள் சொன்னார்கள், நபி அவர்கள் எனக்கு வசியம் செய்தார்கள், அட்வைஸ் பண்ணுங்க ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் நல்ல உபதேசம். நான் என்னுடைய பார்வையில இந்த பொருளுக்குள்ள விலையை 600 திரமாக தான் பார்க்கிறேன், இதை பிடிங்க நான் எடுக்கிறேன். இந்த வணிகம் தான் இந்தோனேஷியா, சைனா, ஸ்ரீலங்கா, இந்தியாவுடைய பல பகுதிகள் உலகத்தில் கவர்ச்சியாக மாறியதற்கு காரணம். சஹாபாக்களுடைய வர்க்க யுத்தம் அல்ல, ஆள் கொள்றதல்ல, அட்டம்பம் அல்ல. சஹாபாக்களுடைய நபியுடைய காலத்தில் ஹிட்லருடைய அந்த என்ன தொகை சொல்லப்படுகிறதோ அந்த தொகையெல்லாம் அற்பமானது. 1300 தான் நபியுடைய அந்த பதிலிருந்து தபூக் வரைக்கும் நடந்த யுத்தத்தில் கொல்லப்பட்ட ஷஹீதான சஹாபாக்களுடைய எண்ணிக்கை. அதனால இன்றைய ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹ் விரும்பக்கூடிய வியாபாரத்தை கொண்டு வர ஈமானுடைய உறுதியும் மார்க்கத்துடைய தெளிவும் அழகாக அல்லாஹ் அனுமதிச்ச அனைத்தையும் செய்து ஹலாலான முறையில் சம்பாதித்து நல்ல வழியில் ஈடுபட வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.
அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.